بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله كافة للناس بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب زدني علما رب زدني علما اللهم علمني الحكمة التي من أوتيها فقد أوتي خيرا كثيرا أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் பயணம் சென்றதில் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை பாடங்களை கேட்டு வருகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் நகரத்திலிருந்து திரும்பும் போது இரண்டு நிகழ்வுகள் நடந்ததை குறிப்பிட்டிருந்தோம். ஒன்று அத்தாஸ் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதை பற்றி, அதை பற்றி சற்று விரிவாக நேற்றைய அமர்விலே பார்த்தோம். அடுத்த படிப்பினையை பார்ப்பதற்கு முன்பு மேலும் சில விஷயங்கள் தவறிவிட்டன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலும் சில விஷயங்கள் தவறிவிட்டன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே செய்த பிரார்த்தனையிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்று ஓரளவுக்கு அதை பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். அந்த பிரார்த்தனையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தகைய வார்த்தைகளை பதங்களை பயன்படுத்துகின்றார்கள்? اللهم إليك أشكو ضعف قوتي وقلة حيلتي وهواني على الناس. அல்லாஹ் விடத்திலே தன்னை முழுமையாக ஒப்படைத்து எல்லா குறைகளையும் தன் பக்கம் இணைத்துக் கொள்கின்றார்கள். யா அல்லாஹ், நான் பலவீனமானவன், என்னிடத்திலே ஆற்றல் குறைவாக இருக்கிறது, நான் மக்களிடத்திலே மதிப்பற்றவனாக இருக்கிறேன், மக்களுக்கு மத்தியிலே எப்படி அழைக்க வேண்டும் என்ற திறமை என்னிடத்திலே குறைவாக இருக்கிறது என்று அழைப்பு பணி அங்கு வெற்றியடையாமல் இருப்பதற்கு, அதாவது அழைப்பு பணிக்கு மக்கள் அங்கு பதில் அளிக்காமல் இருந்ததற்கு முழுக்க முழுக்க அந்த குறையை யார் பக்கம் இணைக்கின்றார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் அளவிலே இணைக்கின்றார்கள். அல்லாஹுவின் பக்கமோ அல்லது அந்த சமூகத்தின் பக்கமோ இணைக்கவில்லை. அன்பிற்குரியவர்களே, இதிலே அழைப்பாளருக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்கின்றது. எப்போதுமே ஒரு அழைப்பாளர் தன்னுடைய குறைகளை பார்ப்பவராக இருக்க வேண்டும். எந்த ஒன்றாக இருந்தாலும் அதனுடைய குறையை தன் பக்கம் இணைப்பவராக இருக்க வேண்டும். மக்களின் மீது பழி சொல்பவராகவோ அல்லது அல்லாஹுவை குறை காணுபவராகவோ அல்லது அழைப்பு பணியை விட்டு நிராசை அடையக்கூடியவராகவோ இருக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் எப்போது ஒரு அழைப்பாளருக்கு முழுமையான பணிவு ஏற்படும் என்றால், எப்போது தன்னை குறைவுள்ளவராக பார்ப்பாரோ அப்போதுதான். எப்போது தன்னை நிறைவுள்ளவராக பார்ப்பாரோ அப்போது பெருமை வந்துவிடும். பெருமை ஓர் இறை நம்பிக்கையாளரை அகால நரக படுகொலியிலே தள்ளிவிடும். அழைப்பாளரிடத்திலே இருக்கக்கூடாத பண்புகளிலே ஒன்று பெருமை. அது அழைப்பு பணியில் இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் அழகிய முறையில் அவர் கருத்துக்களை எடுத்துச் செல்பவராகவும் மக்களை அழைப்பவராக இருந்தாலும் சரி, அவருடைய அழைப்புக்கு மக்கள் பதிலளிக்கவில்லை என்றால் அதனுடைய குறைகளை தன்னிடத்திலே தேட வேண்டுமே தவிர, மக்களின் மீது பழி சொல்லுவதோ மக்களை ஏசுவதோ அல்லது மக்களின் மீது வெறுப்படைவதோ அல்லது அல்லாஹ்விடம் கோபித்துக் கொள்வதோ அழைப்பாளருக்குள்ள பண்பு கிடையாது. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாக்களிலே மற்றும் சில முக்கியமான அடிப்படைகளை பண்புகளை சொல்லுகின்றார்கள். அது என்ன? அல்லாஹ்விடத்திலே சொல்லுகின்றார்கள், யா அல்லாஹ், இந்த உலக மக்களில் எவருடைய பிரியத்திற்காகவோ அல்லது எவருடைய விருப்பு வெறுப்புக்காகவோ நான் அழைப்பு பணி செய்யவில்லை. நான் அழைப்பு பணி செய்வது உன்னுடைய பொருத்தத்திற்காக, உன்னுடைய அன்பிற்காக, நீ என் மீது அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக. எனவே உன்னுடைய அருள், உன்னுடைய அன்பு என் மீது இருக்கும் வரை, நீ என்னை கோபிக்காத வரை, இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், ஆபத்துகள் எதுவாக இருந்தாலும் அதை பற்றி நான் எந்த வகையிலும் பொருட்படுத்த மாட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், இது ஒரு அழைப்பாளருக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். ஒரு அழைப்பாளருடைய குறிக்கோள், ஒரு அழைப்பாளருடைய வாழ்க்கையுடைய நிச்சயம் அல்லாஹ்வுடைய பொருத்தமாக மட்டுமே இருக்க வேண்டும். எப்போது அழைப்பாளருடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தமாக இருக்குமோ அப்போது மக்கள் தன்னை போற்றினாலும் அவர் அதை பெருமை அதை பெருசாக பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார். தன்னை பெரியவராக, ஒரு பெரிய தகுதிக்குரியவராக விளங்கிக் கொள்ள மாட்டார். அல்லது மக்கள் தன்னை இகழ்ந்தாலும் அதன் காரணமாக மனம் நோவினை அடைந்து, மன வேதனைப்பட்டு அழைப்பு பணியை அவர் நிறுத்திக் கொள்ள மாட்டார். காரணம், எப்போதுமே அவருக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தமாக இருப்பதால் அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அழைப்பு பணிகளை செய்வாரே தவிர மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. யார் மக்களுடைய ஆதரவை பெற வேண்டும், மக்கள் தன்னை பெரிய ஒரு தகுதி உள்ளவனாக மதிக்க வேண்டும் என்பதற்காக அழைப்பு பணி செய்வார்களோ அவர்கள், எப்போது மக்கள் அவர்களை மதிக்க ஆரம்பித்து விடுவார்களோ அதற்கு பிறகு அழைப்பு பணியை விட்டு விடுவார்கள். மக்களிடத்திலே கண்ணியத்திற்காக, கண்ணியம் பெற வேண்டும் என்பதற்காக அழைப்பு பணியை செய்தால் அந்த கண்ணியம் மக்களிடமிருந்து அவர்களுக்கு கிடைத்துவிட்ட போது அழைப்பு பணியை கைவிட்டு விடுவார்கள். அல்லது செல்வத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அழைப்பு பணியை செய்தால் செல்வம் கிடைத்தவுடனே அழைப்பு பணியை விட்டு விடுவார்கள். அல்லது இந்த அழைப்பு பணியை கொண்டு மக்களை ஆட்சி செய்ய வேண்டும், மக்களுடைய தலைவராக ஆக வேண்டும் என்பதற்காக அழைப்பு பணி செய்தால் மக்கள் தன்னை தலைவராக ஆக்கிவிட்ட போது, தங்களை பொறுப்பாளியாக, நிர்வாகியாக ஆக்கிவிட்டால் அழைப்பு பணியை விட்டு விடுவார்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம், அவருடைய அழைப்பு பணியினுடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் அல்ல. அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவருடைய அழைப்பு பணியின் நோக்கமாக இருந்திருக்குமே ஆனால் அவருக்கு செல்வம் வந்தாலும் பதவி வந்தாலும் எல்லா நிலைமையிலும் அழைப்பு பணியை அவர் செய்து கொண்டிருப்பார். யார் பதவி கிடைத்ததற்கு பிறகு அழைப்பு பணியை விட்டு விடுகின்றார்களோ, அல்லது மதிப்பு மரியாதை மக்களுக்கு மத்தியில் கிடைத்ததற்கு பிறகு அழைப்பு பணியை விட்டு விடுகின்றார்களோ, அல்லது செல்வங்கள் கிடைத்ததற்கு பிறகு அழைப்பு பணியை விட்டு விடுகின்றார்களோ, அவர்கள் தங்களது அழைப்பு பணியை கொண்டு அல்லாஹுவை நாடவில்லை, மாறாக இந்த உலக ஆதாயங்களை லாபங்களைத்தான் நாடினார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய நிலைமை மிக மோசமாகிவிடும். அடுத்ததாக அழைப்பாளருடைய குறிக்கோள், மக்களுடைய பதில்களை அடிப்படையாக வைத்து அமைந்திருக்கக்கூடாது. மக்கள் தன்னுடைய அழைப்புக்கு பதில் கொடுத்தாலும் சரி, மக்களில் தலைவர்களோ அல்லது பொதுமக்களோ அவர்கள் தங்களுடைய அழைப்புக்கு பதில் கொடுத்தாலும் சரி, பதில் கொடுக்கவில்லை என்றாலும் சரி, இவர் தன்னுடைய அழைப்பை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே அழைப்பு பணி செய்தார்கள், குறைஷிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கிருந்து மதினாவிற்கு தாயிஃபுக்கு வெளியேறினார்கள், தாயிஃபிலும் அழைப்பு பணியை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனடியாக அடுத்து யார் தங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வார்கள் என்று மூன்றாவது ஒரு இடத்தை தேடி, மூன்றாவது ஒரு நிலைமையை தேடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட ஆரம்பித்தார்களே தவிர, சோர்வடைந்து சடைவடைந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடங்கி விடவில்லை. அத்துடன் நான் எப்படி செய்வேன் அழைப்பு பணியை என்று அவர்கள் திகைத்து விடவில்லை. அடுத்து ஒரு வழியை தேடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படுகின்றார்கள். அடுத்த படிப்பினை என்ன? ஒரு அழைப்பாளர் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய கோபத்தின் மீது பயமுள்ளவராக இருப்பாரோ, அல்லாஹ்வுடைய வெறுப்பின் மீது, அல்லாஹ்வுடைய தண்டனையின் மீது பயமுள்ளவராக இருப்பாரோ, அப்படிப்பட்ட அழைப்பாளர் உலகத்தினுடைய எந்த ஒரு தீமைக்கோ அல்லது மக்களுடைய எதிர்ப்புக்கோ அவர் அஞ்சமாட்டார். காரணம், ரப்புல் ஆலமீனுடைய பயம் அவருடைய உள்ளத்திலே மிகைத்திருக்கும் பொழுது தலைவர்களோ பொதுமக்களோ வேறு யார் எந்த முறையில எதிர்ப்பு தெரிவித்தாலும் சரி, அதை கண்டு அவர் அஞ்சமாட்டார். உலகமே சேர்ந்து அவரை எதிர்க்க நினைத்தாலும் சரி, உலகமே அவரை கொலை செய்ய நினைத்தாலும் சரி, அவருக்கு எந்த அளவிற்கு தொந்தரவுகளை துன்பங்களை கொடுக்க நினைத்தாலும் சரி, அவரை அவருடைய அந்த நிலைமையிலிருந்து அவருடைய அந்த தரத்திலிருந்து யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. காரணம், அவருடைய உள்ளத்திலே ரப்புல் ஆலமீன் யாரை விட மிகப்பெரியவன் எவரும் இல்லையோ அவருடைய பயம் அவருடைய உள்ளத்திலே மிகைத்திருக்கும் காரணத்தால் மக்களுடைய கோபத்தையும் மக்களுடைய எதிர்ப்புகளையும் கண்டு அவர் பயந்து விட மாட்டார். அடுத்ததாக மேலும் மிகப்பெரிய ஒரு படிப்பினை இதிலே நமக்கு என்னவென்று சொன்னால், ஒரு அழைப்பாளர் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவை முன்னோக்கியவராக இருக்க வேண்டும். அல்லாஹுவை தவிர உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதல் அளிப்பவர் யாரும் கிடையாது. அல்லாஹுவை தவிர துன்பப்பட்டவர்களை இரட்சிப்பவன் வேறு யாரும் கிடையாது. நாம் மனம் நோவினை அடையும் போது, மன கஷ்டப்படும் பொழுது, உள்ளத்திலே துன்பத்தை உணரும் பொழுது, அல்லது சோதனைகளை சந்திக்கும் பொழுது, பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது, மனம் கவலை கடலிலே மூழ்கும் பொழுது, அல்லாஹ் ஒருவனை தவிர நமக்கு ஆறுதல் அளிப்பவன் வேறு யாரும் இல்லை. நீங்கள் யாரிடத்திலும் சென்று பேசினால் உங்களுடைய பேச்சுகளை ஒரு சில மணி நேரங்கள் கேட்பார்கள், ஓரிரு நாட்கள் கேட்பார்கள், அடுத்து அவர்கள் சடைவடைந்து விடுவார்கள். சொல்லுவார்கள், இவருக்கு இதை தவிர வேறு வேலை இல்லை, இவர் இப்படித்தான் புலம்பிக் கொண்டிருப்பார் என்பதாக உங்களை கண்டாலே அவர்கள் வேறு ஒரு வழியை தேடிக்கொண்டு சென்று விடுவார்கள். உங்களுக்கு ஆறுதல் சொல்ல மாட்டார்கள். கூறினாலும் ஒரு முறை சொல்வார்கள், இருமுறை சொல்வார்கள், மூன்றாவது முறை சொல்வார்கள், நான்காவது முறை நம்மை பார்த்தாலே அவர்கள் அலட்சியம் செய்வார்கள், நம்மை விட்டு விலகிக் கொள்வார்கள். ஆனால் அல்லாஹ் அப்படிப்பட்டவன் அல்ல. அவனிடத்திலே நீங்கள் ஒரு மணி நேரம் பேசலாம், ஓர் இரவு முழுக்க பேசலாம், ஒரு மாதம் முழுக்க பேசலாம், ஓர் ஆண்டு முழுக்க பேசலாம், வாழ்க்கை முழுக்க அல்லாஹ்விடத்திலே பேசிக்கொண்டே இருக்கலாம். அல்லாஹ் நம்முடைய அழைப்பை செவி கொடுத்து கேட்டுக்கொண்டே இருப்பான். அல்லாஹ் சொல்லுகின்றான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ. நபியே, உம்மிடத்திலே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் சொல்லுங்கள், நான் மிக அருகாமையிலிருந்து அவர்களது அழைப்பை கேட்கிறேன். அழைப்பவர் என்னை அழைக்கட்டும், அவருடைய அழைப்புக்கு நான் பதில் தருகிறேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹதீஸ் குதுசியிலே வருகின்றது, அடியான் அல்லாஹுவை யா அல்லாஹ் என்று ஒரு முறை அழைத்தால் அல்லாஹு தஆலா 70 முறை யா அப்தி என்று கூறுகின்றான். நாம் ஒரு முறை அல்லாஹுவை யா அல்லாஹ் என்று அழைக்கும் பொழுது அல்லாஹு தஆலா 70 முறை எனது அடியானே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றான். ஹதீஸ் குதுசியிலே அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், லா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்நவாஃபி. அடியான் உபரியான வணக்க வழிபாடுகளை செய்து என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றான். فَإِذَا أَتَانِي يَمْشِي أَتَيْتُهُ هَرْوَلَةً. என்னிடத்திலே அடியான் நடந்து வந்தால் நான் அவரிடத்திலே ஓடி வருகிறேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்முடைய ரப் ரஹ்மான், ரஹீம், ரவுஃப், மன்னான், கரீம், அசீஸ், வதூத், நம் மீது எவ்வளவு அன்புடையவன். நாம் அவனை நடந்து நெருங்கினால் அவன் நம் பக்கம் ஓடி வருகின்றான். إِذَا تَقَرَّبَ إِلَيَّ شِبْرًا تَقَرَّبْتُ إِلَيْهِ ذِرَاعًا. ஒரு ஜான் அவன் என்னிடத்திலே நெருக்கத்தை காட்டினால் நான் அவனிடத்திலே ஒரு முடம் நெருக்கத்தை காட்டுகின்றேன். அவன் ஒரு முடம் என்னிடத்திலே நெருக்கத்தை காட்டினால் நான் அவனிடத்திலே ஒரு கஜம் நெருக்கத்தை காட்டுகின்றேன். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய அருளை நினைத்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. அல்லாஹ் நம்மை எவ்வளவு முன்னோக்கியவனாக இருக்கின்றான், நாம் அவனை எந்த அளவிற்கு புறக்கணித்தவர்களாக இருக்கின்றோம். ஃபத்குரூனீ அஸ்குருக்கும், என்னை நினையுங்கள், நான் உங்களை நினைக்கின்றேன். வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு என்னை நிராகரித்து விடாதீர்கள், நன்றி கெட்டவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். லயின் ஷக்கரத்தும் லஅஸீதன்னக்கும், எனக்கு நன்றி செலுத்துங்கள், உங்களுக்கு நான் அதிகமாக கொடுத்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ் அக்பர். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், உங்களுக்கு நான் அதிகமாக வழங்கிக் கொண்டே இருப்பேன். இன்று நமக்கு கொடுக்கப்படும் நியமத்துகள் பறிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்வது. அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், சத்தியமாக உங்களுக்கு கொடுத்ததை நான் பன்மடங்காக்கி தருவேன். சொல்கின்றார், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், நான் உங்களுக்கு கொடுத்ததை அதிகமாக்கி தருவேன். எனக்கு நீங்கள் நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொண்டால் இன்ன அதாவீல ஷதீத், எனது தண்டனை மிக கடுமையானது.
அல்லாஹுக்குமார் அல்லாஹு தஆலா வரபல்லாஹு மஸலன் கரியதன் கானத் ஆமினதன் முத்மைன்னதன் யாதி ரிஸ்குஹா ரகதன் மின் குல்லி மகான் ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ் ஃஅதாகஹ அல்லாஹ் லிபாஸல் ஜூஇ வல் கௌஃப் பிமா கானூ யஸ்னஊன். அல்லாஹ் சொல்கின்றான், நபியே ஒரு ஊர்வாசிகளுடைய உதாரணத்தை அவர்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருள் வளங்களை கொடுத்திருந்தான், அவர்களுக்கு உணவுகளை விசாலமாக அல்லாக்கி கொடுத்திருந்தார், அவர்களுக்கு உணவுகளை விசாலமாக அல்லாஹ் கொடுத்துக் கொண்டிருந்தார். அல்லாஹ்வுக்குபர். அதே சமயத்திலே அந்த மக்கள் என்ன செய்தார்கள், அல்லாஹ்வுடைய அருள்குடைகளுக்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக அல்லாஹ்வுடைய நிரமத்துகளை மறுத்தார்கள், நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொண்டார்கள். அல்லாஹ் என்ன செய்தான் அடுத்து, அவர்களுக்கு பசியை அல்லாஹ் கொடுத்தான், பஞ்சத்தை அல்லாஹ் கொடுத்தான், எதிரிகளுடைய பயத்தை அல்லாஹ் அவர்களின் மீது விதித்து விட்டான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்மிலே பலரை பார்க்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏழைகளாக இருக்கும் பொழுது அல்லாஹுவை வணங்கி கொண்டிருப்பார்கள், அல்லாஹ் செல்வத்தை கொடுக்க கொடுக்க பாவத்தை கூட்டிக் கொண்டே போவார்கள், கடைசியிலே மன நிம்மதி அவர்களது வாழ்க்கையிலிருந்து பறிக்கப்படும், பலவிதமான சோதனைகளுக்கு பிரச்சனைகளுக்கு துன்பங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி விடுவார்கள். மக்கள் அவர்களை பார்க்கும்போது செல்வந்தர்களாக நினைப்பார்கள், ஆனால் அவர்களுமோ உள்ளத்திலே ஏழைகளாக இருப்பார்கள். மக்கள் அவர்களை பார்க்கும்போது ஆடம்பர வாழ்க்கையில் வாழ்வதாக பார்ப்பார்கள், அவர்களுமோ ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளிலும் சிக்கல்கள் சிக்கொண்டு எப்படி வெளியேறுவது என்று திகைத்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுக்குபர். அன்பிற்குரியவர்களே, இது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய சோதனை. எப்போது அடியான் அல்லாஹ்வை மறக்கின்றானோ அல்லாஹ் சோதனைகளை கொடுக்கின்றான். இன்னல்லாஹ் லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் ஒரு சமுதாயத்துக்கு செய்த நிலைமைகளை மாற்ற மாட்டான் எதுவரை அவர்கள் தங்களுடைய நிலைமைகளை மாற்றிக் கொள்கின்றார்களோ. அல்லாஹு தஆலா கொடுத்த நேமத்துகளை அல்லாஹ் பறிக்க மாட்டான். எப்போது அவர்கள் அந்த நேமத்திற்கு நன்றி கெட்டத்தனமாக நடக்கின்றார்களோ அல்லாஹ் அதை பறித்து விடுகின்றான். முஸ்லிம்களுடைய ஆட்சி பறிக்கப்பட்டது, முஸ்லிம்களுடைய கண்ணியம் பறிக்கப்பட்டது, முஸ்லிம்களுடைய நாடுகள் பறிக்கப்பட்டன, முஸ்லிம்களுடைய உரிமைகள் சொத்துகள் பறிக்கப்படுகின்றன. காரணம் என்ன, அல்லாஹ்வுடைய நேமத்துக்கு நன்றி கெட்டத்தனமாக நடக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய நபிக்கு மாறு செய்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தீனை புறக்கணிக்கின்றார்கள், யூதர்களை போன்று கிறிஸ்துவர்களை போன்று வாழ நினைக்கின்றார்கள், அதே யூதர்களை கிறிஸ்துவர்களை அல்லாஹ் அவர்கள் மீது சாட்டி விடுகின்றான். அதற்கு பிறகு அவர்களுடைய சண்டைகளும் சச்சரவுகளும் பூமிக்காக இருக்கின்றன. இதை தவிர மார்க்க அல்லாஹ்வுடைய தீனுக்காக இருப்பது கிடையாது, அல்லாஹ்வுடைய உதவியை அவர்கள் ஒரு காலம் அடைந்து கொள்ள முடியாது. எதற்கு நாம் இந்த விஷயத்தை இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறோம் என்று சொன்னால், ஒரு முஸ்லிமுடைய தொடர்பு எப்போதும் அல்லாஹுவை முன்னோக்கியதாக இருக்க வேண்டும். அதிலும் ஒரு அழைப்பாளர் எந்த விதமான துன்பங்களை சிரமங்களை அவர் எதிர்கொள்ளும் பொழுது உடனடியாக அவருடைய உள்ளம் அல்லாஹுவை முன்னோக்கி இருக்க வேண்டும், அல்லாஹுவிடத்திலே அதற்குண்டான தீர்வை அவர் தேட வேண்டும். யாரிடத்திலே தேட வேண்டும், யாரிடத்திலே, அல்லாஹ்விடத்திலே தேட வேண்டும். யாழ்லா இந்த கஷ்டம் எந்த நேரத்திலே, நாம் அல்லாஹுடைய கட்டளை படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது சோதனைகள் வந்தால் இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து வருகிறது. நாம் பாவத்திலே இருக்கும் பொழுது அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யும் போது சோதனைகள் வந்தால் அந்த சோதனை எதன் காரணமாக, நம்முடைய பாவங்களின் காரணமாக. வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின்னாஸ் லியுஸீகஹும் பஅல்லதி அமிலூ வலஅல்லஹும் யர்ஜிஊன். கடலிலும் தரையிலும் மிகப்பெரிய குழப்பங்கள் பரவிவிட்டன. எதன் காரணமாக, மக்களுடைய கரங்கள் சம்பாதித்ததின் காரணமாக. அல்லாஹ் அவர்களுக்கு சுவைக்க வைக்க விரும்புகிறான் அவர்கள் செய்த செயல்களுடைய சில தண்டனைகளை, முழுமையாக அல்ல, முழுமையாக அல்லாஹ் கொடுக்க நினைத்தால் இந்த பூமியில யாருமே உயிராக இருக்க முடியாது. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய குற்றத்திற்காக அவனை தண்டிக்க நினைத்தால் அவ்வளவுதான், இந்த பூமியில யாருமே வாழ முடியாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹு தஆலா சில சோதனைகளை தருகிறான். எப்போது நாம் அல்லாஹுவின் புறத்திலிருந்து நாம் நல்ல வழியில் இருக்கும் போது சோதனை வருகிறதோ, அல்லாஹுவின் பக்கமே திரும்பும் பொழுது அந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உதவியை கொண்டு பாதுகாக்கின்றான். எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் நான் பலவீனமானவன், என்னிடத்திலே எந்த ஆற்றலும் இல்லை, நான் தனித்து நிற்கிறேன், நிரக்தியாக இருக்கிறேன், என்னிடத்திலே எந்த விதமான ஆற்றலும் இல்லை, நீதான் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்தாய், நீ எனக்கு உதவு என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்துவிட்டு சில தூரம் தான் சென்றிருப்பார்கள். அல்லாஹு தஆலா
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகின்றான். மலைகளுக்கு அதிபதியான மலக்கை அல்லாஹ் இறக்கி உதவியை கேட்கின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அன்பிற்குரியவர்களே, பல சமயங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம், எப்பொழுது முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு உதவுவதற்காக மிகப்பெரிய ஒரு ஏற்பாடுகளை செய்கின்றான். ஆனால் முஸ்லிம்கள் தான் அல்லாஹுடைய அந்த உதவியை புரிந்து கொள்வது கிடையாது, அல்லது அவசரப்படுகின்றார்கள். உடனடியாக அல்லாஹ் அனுமதிக்காத முறையிலே அதற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். மேலும் பல பிரச்சனைகளிலே சிக்கல்களிலே அவர்கள் சிக்கி தவிக்கின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே நாம் பொறுப்பை ஒப்படைக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சிறந்த பாதுகாவலனாக, நமக்கு சிறந்த உதவியாளனாக மாறுகின்றான். ஆகவே ஒரு அழைப்பாளர் அல்லாஹுவின் பக்கம் முன்னோக்கியவராக இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே உதவியை தேடியவராக இருக்க வேண்டும். தன்னிடத்திலே எப்போது வலிமை குறைவாக இருக்கிறதோ, அல்லாஹுவின் பக்கம் இவர் வலிமையை தேடுகின்றாரோ, அல்லாஹுடைய ஆற்றல் வானத்தை மிகைத்தது, பூமியை மிகைத்தது, அவன் படைத்த அனைத்து படைப்பிடங்களையும் அவனுடைய ஆற்றல் மிகைத்தது, அவன் நாம் அறியாத புறத்திலிருந்து உதவி செய்வான். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பயணத்திலிருந்து திரும்ப வரும் பொழுது அல்லாஹு தஆலா மலக்குகளை கொண்டு உதவி செய்தான். அத்தாஸ் அவர்கள் முஸ்லிமானார்கள். அது மட்டுமல்லாமல் மேலும் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். அதை நாம் சென்ற அமர்வுகளிலே கூறியிருக்கின்றோம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாதி நஹ்லாவிலே தங்கி தொழுது கொண்டிருந்த போது வேறு வழியாக சென்று கொண்டிருந்த ஜின்கள் அல்லாஹுவின் மூலமாக திருப்பப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகையை கேட்டு, அதிலே ஓதப்படும் குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு அவர்களும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு மற்ற மக்களுக்கும் இஸ்லாமுடைய அழைப்பை கொடுத்தார்கள். இந்த விவரங்களை நாம் பார்த்தோம். இதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை தருகின்றான். எப்போதுமே நம்முடைய பார்வை, இதை நாம் பலமுறை கூறி வந்திருக்கிறோம், நம்முடைய பார்வை குறுகிய வட்டத்தில் இருக்கக்கூடாது. எப்படி? பொதுவாக நாம் நினைப்பது என்ன? உதாரணத்திற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஒன்றை வேண்டி துவா கேட்பீர்கள். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ஒன்றை வேண்டி குறிப்பிட்ட ஒன்றை கேட்டு அல்லாஹ்விடத்திலே துவா கேட்பீர்கள். ஒரு நாள் கேட்பீர்கள், இரண்டு நாட்கள் கேட்பீர்கள், மூன்று, இப்படி தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் ஒரு தவணை வரை. எப்போது அது கிடைக்கவில்லையோ, பொதுவாக நம்முடைய பழக்கம் என்ன? அல்லாஹ் என்ன, நாம் கேட்டு அவன் கொடுக்கவில்லையே என்பதாக கேட்பதை நாம் நிறுத்திக் கொள்ளுகிறோம், அல்லது அல்லாஹுடைய கருணையிலிருந்து நிராசையாகி விடுகிறோம், அல்லது அல்லாஹுவின் மீது ஒரு விதத்திலே வருத்தம் கொள்கின்றோம். மஆத் அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பிற்குரியவர்களே, நீங்கள் நன்கு ஆராய்ந்து பார்த்தால், ஆழமாக உங்களுடைய வாழ்க்கையிலே படிப்பினை கண்ணோட்டத்தை கொண்டு நன்கு சிந்தனையோடு தெளிவான மனநிலையோடு நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால், நீங்கள் ஒரு பிரார்த்தனையை அங்கே அல்லாஹ்விடத்திலே வலியுறுத்தி அழுது தொழுது புலம்பி கேட்டுக் கொண்டிருப்பீர்கள். அது உங்களுக்கு கிடைக்காமல் காலங்கள் நீண்டு கொண்டிருக்க, அதே சமயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அங்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அல்லாஹ் பாதுகாத்திருப்பான். பல நேரங்களிலே நீங்கள் வாழ்க்கையிலே அனுபவபூர்வமாக நீங்கள் பார்த்திருக்கலாம், ஒரு அல்லாஹ்வுடைய அருளை வேண்டி நீங்கள் துவா கேட்டுக் கொண்டிருப்பீர்கள். அந்த நேரத்திலே அந்த அருள் கிடைக்காமல் காலதாமதமாகிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்பட இருந்த மிகப்பெரிய ஒரு ஆபத்திலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்திருப்பான். மக்களுக்கு அது புரிவது கிடையாது, அது தனிப்பட்ட ஒரு விஷயம் என்பதாக திரும்ப திரும்ப அல்லாஹ்விடத்தில் அது கிடைக்கவில்லையே கிடைக்கவில்லையே என்பதாக புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். அல்லது நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் கொடுத்திருப்பான். நீங்கள் ஒரு வியாபாரத்தை எதிர்பார்த்திருக்கிறீர்கள், அல்லது ஒரு திருமணத்தை முடிக்க வேண்டும், ஒரு ஆண் ஒரு பெண்ணை எதிர்பார்த்திருக்கிறார், அல்லது ஒரு பெண் வீட்டார் ஒரு ஆணை எதிர்பார்த்திருக்கிறார்கள், அல்லது ஏதாவது ஒரு வெளிநாட்டு பயணத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள். இப்படி ஏதோ ஒரு வகையிலே ஒன்றை நீங்கள் குறிப்பிட்டு வைத்து அதற்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லப்போனால் சில சமயங்களிலே வெளிரங்கத்திலே நீங்கள் எதை ஆசை வைத்தீர்களோ அதைவிட சற்று குறைவானதாகவே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த நேரத்தில் அடியான், ஆஹா, நாம் இவ்வளவு உயர்ந்ததை கேட்டோமே, அல்லாஹு தஆலா நமக்கு இவ்வளவு அதை விட சற்று குறைவாகத்தானே கொடுத்து விட்டான் என்பதாக அடியான் நினைப்பது உண்டு. ஆனால் அந்த அடியான் அல்லாஹ் கொடுத்து அதை பொருந்தி கொள்ளும் பொழுது
பின்பு அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவபூர்வமாக உணர்வான். சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் நான் கேட்ட அந்த நன்மையை, நான் நன்மை என்று எதை கேட்டேனோ அது தீமை, அல்லாஹ் என்னை அதிலிருந்து பாதுகாத்தான், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வியாபாரத்தை செய்ய நினைத்திருப்பீர்கள், சிரமம் ஏற்பட்டு அது கைவிடப்பட்டிருக்கலாம், பிறகு ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்திருப்பீர்கள், அதிலே அல்லாஹ் உங்களுக்கு வரக்கத்துகளை கொடுத்திருப்பான். நீங்கள் மனமுவந்து சொல்வீர்கள், அந்த வியாபாரம் செய்திருந்தால் கூட எனக்கு இவ்வளவு பெரிய லாபம் கிடைத்திருக்காது, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்தான் என்று. அந்த பெண்ணை திருமணம் முடித்திருந்தால் கூட எனக்கு இவ்வளவு பெரிய நன்மை கிடைத்திருக்காது, அல்லது அந்த ஆணை திருமணம் முடித்திருந்தால் கூட எனக்கு இவ்வளவு பெரிய நன்மை கிடைத்திருக்காது என்று பல விதங்களிலே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்போது அல்லாஹ் கொடுப்பதை நாம் புரிந்துகொள்கிறோமோ அந்த நேரத்திலே பல நன்மைகளை அதிலிருந்து நாம் பெற்றுக் கொள்கிறோம், அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் சில சமயங்களில் ஆபத்துகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அந்த நாம் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகளின் மூலமாக நமக்கு அல்லாஹ் தடுத்து விடுகின்றான், நாம் கேட்கக்கூடிய நன்மைகளை கொடுக்காமல். அல்லாஹுடைய அல்லாஹ் நமக்கு எப்படி அதை நன்மை என்று கருதுகிறானோ அதற்கு ஏற்ப அல்லாஹ் செய்கின்றான். இது ஒரு நீண்ட ஒரு விளக்கம். பிரார்த்தனைகளை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை பேச நேரிட்டால் இது சம்பந்தமான விவரங்களை இன்ஷா அல்லாஹ் பேசலாம். இந்த இடத்துல எதற்கு இதை சொல்கிறோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து யாரை குறிக்கோளாக வைத்து பயணத்தை மேற்கொண்டார்கள்? தாயிஃப் மக்களிடத்திலே 10 நாட்கள் தங்கி அழைப்பு கொடுத்து எந்த விதமான வெற்றியும் இல்லாமல் திரும்புகிறார்கள், அத்தாஸ் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதை தவிர. சரி, ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனதிலே ஜின்கள் என்ற ஒரு உலகத்தை பற்றி அதுவரை சிந்தனையே செல்லவில்லை. தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, ஆனால் அதை பற்றி அவர்கள் சிந்திக்கவே இல்லை. அவர்களுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும், அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் எடுக்க வேண்டும் என்ற எந்த சிந்தனையும் இல்லாமல் அவர்கள் மனமுடைந்து மனக்கவலையிலே வாதி நஹ்லாவிலே இரவிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏற்பாடு என்ன? நபியே கவலைப்படாதீர்கள், இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையா, இந்த மனிதர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லையா, இவர்களை விட மற்றும் பல படைப்புகளை நான் படைத்திருக்கிறேன், அவர்கள் உங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளும்படி நான் செய்கிறேன். எங்கோ சென்று கொண்டிருந்த ஜின்களுடைய கூட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்ஆன் ஓதுதலை கேட்கும்படி அல்லாஹ் திருப்பிவிட்டான். சுப்ஹானல்லாஹ், இவர்களுடைய மார்க்கம் வேற, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருந்த இடம் வேறு. அல்லாஹு தஆலா அவர்களுடைய பயண மார்க்கத்தை திருப்பி விடுகின்றான் நபியினுடைய தொழுகை இடத்தின் பக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காட்ட வேண்டும் என்று நினைக்கவில்லை, தொழுகையிலே ஓதுகின்றார்கள். இந்த ஜின்கள் கூட்டத்தினர் வாருங்கள் 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 என்பதாக தங்களுடைய எல்லா இன மக்களையும் அழைத்து குர்ஆனை கேட்டுவிட்டு அதற்கு பிறகு திரும்ப சென்று தங்களுக்கு அறிமுகமான எல்லா ஜின் சமூகத்தார்களையும் நபியை கொண்டு ஈமான் கொள்ளும்படி அழைப்பு கொடுக்கின்றார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போது வஹியின் மூலமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணர்த்தினானோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொண்டார்கள். இதுல மிகப்பெரிய ஒரு படிப்பினை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடி சென்றது தாயிஃப் நகரத்தை, தாயிஃப் மக்களை. நபியே அது கிடைக்கவில்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நிராசை அடைய வேண்டாம், இன்னும் எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. இது போன்றுதான் அழைப்பாளருக்கு ஒரு வழி மூடப்பட்ட காரணத்தால் அவர் தனது அழைப்பு பணியிலிருந்து நிராசை அடைய தேவையில்லை, சோர்வடைய தேவையில்லை. இதனுடைய மாற்றங்களை, தாக்கங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கெங்கோ ஏற்படுத்தலாம், எந்தெந்த வழிகளிலெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தலாம், அதிலிருந்து நாம் எந்த வகையிலும் கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹு தஆலா அவனுடைய உதவிகளை நமக்கு தருவதற்கு வெகு அருகாமையிலே காத்துக் கொண்டிருக்கின்றான். அடுத்ததாக ஜின்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதிலே மேலும் ஒரு படிப்பினை இருக்கிறது. என்ன? ஜின்களை பொறுத்தவரை குர்ஆன் என்ன சொல்லுகின்றது? மிக கெட்டவர்கள், சைத்தானுடைய இனத்தை சேர்ந்தவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்யும்படி அல்லாஹ் கூறிய பொழுது ஷைத்தான் இப்லீஸ் சஜிதா செய்ய மறுத்தான். அல்லாஹ் சொல்கிறான், காணமினல் ஜின்னி, அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவன், அவன் பாவியானவன், என்னுடைய கட்டளையை மறுத்து விட்டான், சபித்து விட்டன் என்று அல்லாஹு தஆலா அவனை பூமிக்கு இறக்குகின்றான். இப்ப இந்த ஷைத்தா இபிலிஸ் என்பவன் ஜின்களுடைய இனத்தை சேர்ந்தவன் என்று சொன்னால் அந்த ஜின் இனம் என்பது எவ்வளவு மோசமான இனம். மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படும் பொழுது அல்லாஹ்விடத்தில் ஆட்சேபனை செய்தார்களே, யா அல்லாஹ் அதஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிக்குத்திமா, ரத்தங்களை ஓட்டக்கூடிய குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய மக்களையா நீ இந்த பூமியில் படைக்கப் போகிறாய் என்று எப்படி அவர்களுக்கு தெரியும் பூமியிலே வாழக்கூடியவர்கள் குழப்பங்கள் செய்வார்கள் ரத்தங்களை ஓட்டுவார்கள் என்று? காரணம், நமக்கு முன்பு இந்த பூமியிலே ஜின்கள் வசித்துக் கொண்டிருந்தார்கள், அவர்களை அல்லாஹ் காலி செய்து விட்டு இந்த பூமியினுடைய மேற்பரப்பில் இருந்து ஒதுக்கி அவர்களை அல்லாஹ் மலைகளுக்கும் கடல்களுடைய ஓரத்திற்கும் அனுப்பிவிட்டு இந்த பூமியில நம்மை படைக்கப் போகிறேன் என்று சொல்கிறான். அப்போது மலக்குகள் என்ன விளங்கி கொண்டார்கள்? ஜின்களை போன்றுதான் இவர்களும் இருப்பார்கள் என்று அல்லாஹ்விடத்தில் ஆட்சேபனை செய்கிறார்கள். அப்ப அந்த அளவிற்கு குழப்பங்கள் செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய இந்த பூமியில ரத்தங்களை ஓட்டியவர்கள், தங்களுக்கு மத்தியில் அழிச்சாட்டியங்களை செய்து அல்லாஹ்விற்கு இணை வைப்பதை முதன் முதலாக ஏற்படுத்திய அந்த மக்கள், அல்லாஹு தஆலா ஜின்களை அவனை வணங்குவதற்காக படைத்தான். வமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் நம்மை வணங்குவதற்காகவே தவிர அல்லாஹ் படைக்கவில்லை. இதிலிருந்து நமக்கு தெரிகிறது, நமக்கு முந்தி அல்லாஹு தஆலா ஜின்களை படைத்திருந்தான் அவனை வணங்குவதற்காக. எப்போது ஜின்கள் அல்லாஹுவை வணங்காமல் அவனுக்கு இணை வைத்தார்களோ, அவனுக்கு ஷிர்க் செய்தார்களோ, அல்லாஹு தஆலா அவர்களை தவித்து விட்டு அவர்களை தூரப்படுத்தி விட்டு மனிதர்களை அந்த இடத்தில் அல்லாஹ் படைக்கின்றான். புரியுது நான் சொல்றது? வமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது முதலாவதாக ஜின்களை சொல்லுகின்றான், இரண்டாவதாக இன்ஸ் என்று மனிதர்களை சொல்லுகின்றான். ஜின் வர்க்கத்தையும் மனு வர்க்கத்தையும் அவர்கள் என்னை வணங்குவதற்கு தவிர நான் படைக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். இப்ப இந்த இடத்திலே ஜின்கள் தான் முதன் முதலாக இந்த பூமியிலே அல்லாஹ்வை வணங்குவதற்காக படைக்கப்படுகின்றார்கள். எப்போது அவர்கள் மாறு செய்கிறார்களோ அவர்கள் விரட்டப்படுகின்றார்கள். இப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு இந்த படிப்பினையின் மூலமாக, இந்த சம்பவத்தின் மூலமாக என்னவென்றால்,
மிகப்பெரிய வம்பர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மீறக்கூடியவர்கள் என்று முற்காலத்திலிருந்து அறியப்பட்ட ஜின் இனமே எப்போது குர்ஆனை கேட்டு அந்த குர்ஆன் அவர்களுடைய உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அவர்களுடைய சிந்தனையை மாற்றி அவர்களை நேர்வழிக்கு கொண்டு வந்ததோ, அதாவது மிகப்பெரிய மோசமான இனமாகிய ஜின் இனமே எப்போது திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ, புரியுதுங்களா, அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு திரும்ப தௌஹீதின் பக்கம் வருவதற்கு அங்கே வாய்ப்புகள் இருக்கின்றனவோ அதுபோன்றே இந்த குரைஷி வம்பர்கள், இந்த குரைஷி தலைவர்கள், இந்த சகீஃப் கூட்டத்தினர்கள், இந்த சகீஃப் சமூகத்தினர் உங்களை எதிர்க்கக்கூடிய இஸ்லாமை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டக்கூடிய மிகப்பெரிய எதிரிகளாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் சும்மா இன்ஷா அல்லாஹ் அவர்களும் ஒரு நாள் மாறக்கூடிய சூழ்நிலை வெகு தூரத்தில் இல்லை. சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கைபி மறைமுகமான ஒரு அறிவிப்பு, எப்பொழுதும் மிக மோசமான படைப்பாகிய ஜின்களே நேர்வழி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ, மனிதர்கள் ஜின்களை விட மோசமான படைப்பல்ல, எனவே அவர்களில் எவ்வளவுதான் பெரிய வம்பராக இருந்தாலும் எவ்வளவுதான் பெரிய கொடிய காபிர்களாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திலே குர்ஆனுடைய சப்தம் நுழையும் பொழுது அவர்களும் நேர்வழி பெறுவதற்கு இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு மறைமுகமான அறிவிப்பாக இருந்தது. அது போன்றுதான் உண்மையிலேயே அப்படி நிகழ்ந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா ஒப்பந்தம் செய்தார்கள் போர்களை நிறுத்த வேண்டும் என்று. அதற்கு பிறகு குரைஷிகளுடைய தலைவர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். யாரெல்லாம் இஸ்லாமை அழிக்க வேண்டும் என்று தங்களது உயிர்களை பொருள்களை சொத்துக்களை செல்வங்களை தங்களது பிள்ளைகளை நேர்ச்சி செய்தார்களோ, நான் வாழ்வதே இஸ்லாமை அழிக்க வேண்டும் என்பதற்காக, எனது செல்வமே இஸ்லாமை அழிக்க வேண்டும் என்பதற்காக, மரணித்தால் முஸ்லிம்களை அழிப்பதில் தான் மரணிப்பேன் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருந்த அந்த மக்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ஷஹாதா கூறிய பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சமூகத்திலே சொன்னார்கள், முஸ்லிம்களே நீங்கள் சாட்சியாக இருங்கள், நான் ஒரு அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட முஃமின், அல்லாஹ்வுடைய ரசூலை நம்பிக்கை கொண்ட முஃமின், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் எனது உயிரை குடும்பத்தை எனது நாட்டை துறப்பதற்கு தயாராக இருக்கிறேன், எனது உயிரை கொண்டும் எனது பொருளை கொண்டும் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன், எப்படி நான் குஃபுரிலே இருக்கும் பொழுது செல்வத்தை இஸ்லாமை அழிப்பதற்கு செலவு செய்தேனோ அதைவிட பன்மடங்கு செல்வத்தை இஸ்லாமை பரப்புவதற்கு நான் செலவு செய்வேன், இஸ்லாமை அழிப்பதற்கு நான் செய்த முயற்சிகளை விட பன்மடங்கு முயற்சிகளை இஸ்லாமை பரப்புவதற்கு நான் செய்வேன் என்று
அந்த குரைஷி தலைவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பதாக சஹாபாக்களுக்கு முன்பதாக சாட்சியங்கள் சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு நுட்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு அழைப்பாருடைய அழைப்பிலும் வைத்திருக்கிறான். சில சமயங்களிலே நம்முடைய சிந்தனை எந்த ஒரு பக்கமும் ஏதாவது ஒரு பக்கம் இருக்கலாம், ஆனால் அதே சமயத்திலே நம்மை ஆதரிக்கக்கூடிய ஒருவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கிருந்தோ அழைத்து வருவான். அவர் நம்முடைய அழைப்பை கேட்டு அதை மக்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடியவராக, நமக்கு உதவக்கூடியவராக மாறலாம். அப்ப இதுவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த துஆக்களிலே தாயிஃப் பயணத்திலே உள்ள படிப்பினைகளை பார்க்கிறோம். கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை என்னவென்று சொன்னால், இந்த தாயிஃப் பயணத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக தாயிஃப் பயணம் முழுக்க முழுக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிரமங்களை கொண்டு நிரப்பப்பட்ட ஒரு பயணமாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த மனிதர் யாரும் இருக்க முடியாது, அவர்களை விட அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள் யாரும் இருக்க முடியாது, அவர்களை விட அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த தகுதி உடையவர்கள் யாரும் இருக்க முடியாது, அவர்கள் எந்த பாவமும் செய்யாதவர்கள், எல்லா நன்மைகளையும் அழகிய முறையிலே முழுமையாக செய்தவர்கள். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சோதனைகள் ஏற்படும் பொழுது, அவர்களே அழைப்பு பணியிலே பலவிதமான துன்பங்களை சந்திக்கும் போது, நம்மை போன்ற சாதாரண அழைப்பாளர்கள் எல்லாம் நான் எங்கெல்லாம் செல்லுகின்றேனோ அங்கெல்லாம் மக்கள் என்னை ஆதரிக்கத்தான் வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிர்ப்பு இல்லாமலேயே அழைப்பு பணியை பரப்புவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கலாம். அல்லாஹு தஆலா அப்படி நாடவில்லை. கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த அழைப்பு பணிக்காக தியாகிகளுடைய உயிர்கள் பொருள்கள் அவர்களுடைய சுகங்கள் தியாகம் செய்யப்பட வேண்டும், அதற்கு பிறகு இந்த இஸ்லாம் பரப்பப்பட வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். வலவு ஷா ரப்புக லஆமன மன் ஃபில் அர்தி குல்லுஹும் ஜமீஆ, நபியே அல்லாஹ் நாடினால் ஒரே நிமிடத்திலே பூமியில் உள்ள எல்லோரும் கலிமா சொல்லி விடுவார்கள். அல்லாஹு தஆலா அப்படி தக்தீரை ஏற்படுத்தவில்லை. இதற்காக ஒரு கூட்டம் தங்களுடைய உயிரை பொருளை வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எதையும் அல்லாஹு தஆலா பிராக்டிக்கலாக வாழ்க்கை முறையிலே நடைமுறையிலே அல்லாஹு தஆலா சாத்தியமான ஒன்றாக நடைமுறையிலே பின்பற்றுவதற்கு தகுதியான ஒன்றாக நடைமுறையிலே யதார்த்த வாழ்க்கையிலே எப்படி காரண காரியங்களை கொண்டு விஷயங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றனவோ அதற்கு ஏற்ப நடத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான். ஆகவே எப்படி ஒரு காரியத்தை ஒரு வீட்டை நிர்மாணிப்பது என்று சொன்னால் அதற்கு பல சிரமங்கள் இருக்கின்றனவோ, அப்படி சிரமங்களுக்கு பின்பு நிர்மாணிக்கப்பட்ட வீட்டை எப்பொழுது அந்த வீட்டார் கண்ணியப்படுத்துகின்றார்கள் பாதுகாக்கின்றார்கள். உதாரணத்திற்கு நாம் பார்க்கிறோம், தங்களுடைய வராசத்தின் மூலமாக சொத்துரிமையின் மூலமாக கிடைத்த செல்வங்களை பிள்ளைகள் பேணுவது கிடையாது. தங்களுடைய தந்தை கஷ்டப்பட்டு சம்பாதித்து வைத்திருந்தார் கோடி கோடியாக, தந்தையுடைய மரணத்திற்கு பிறகு பிள்ளைகளுக்கு அந்த சொத்துகள் கிடைக்கின்றன. பல சூழ்நிலைகளில் நாம் பார்த்திருக்கிறோம், இப்படி கிடைத்த சொத்துக்களை அந்த பிள்ளைகள் சரியான முறையிலே பேணுவது கிடையாது, அலட்சியம் செய்கின்றார்கள். காரணம், அந்த தீனுக்காக இவர்கள் எந்த விதமான சிரமத்தையும் மேற்கொள்ள, அந்த துன்யாவிற்காக அந்த செல்வத்திற்காக அவர்கள் மிகப்பெரிய ஒரு சிரமத்தையோ கஷ்டத்தையோ வேர்வையோ சிந்தவில்லை. ஆகவே அந்த செல்வத்தை உதாசீனப்படுத்தி விடுவார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தையும் இந்த மார்க்கத்தை ஏற்று வரக்கூடிய மக்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதிக்க வேண்டும், அந்த மார்க்கத்தினுடைய அருமையை உணர வேண்டும் என்பதற்காக, அது மட்டுமல்லாமல் மறுமை நாள் வரை வரக்கூடிய அழைப்பாளர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணியிலிருந்து இந்த சோதனையினுடைய கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய படிப்பினை உணர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சோதனைகளை கொடுத்தான். ஆகவே அழைப்பாளர் எப்போதுமே சோதனைகளை தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். சோதனைகளை பார்த்து அவர் பயந்து விடக்கூடாது. எவ்வளவு சோதனைகள் வருகிறதோ இன்ஷா அல்லாஹ் அதை விட அல்லாஹுடைய உதவி நமக்கு பெரிய அளவிலே வருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறன என்று நம்ப வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், கஷ்டத்திற்கு பிறகு லேசிருக்கிறது, கஷ்டத்திற்கு பிறகு லேசிருக்கிறது. சயஜஅலுல்லாஹு பஅத உஸ்ரின் யுஸ்ரா, சிரமத்திற்கு பிறகு அதிவிரைவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சௌகரியத்தை ஏற்படுத்துவான். ஆகவே அழைப்பாளர் தன்னுடைய அழைப்பு பணியிலே இந்த பாடங்களையும் படிப்பினைகளையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த தாயிஃப் சம்பவத்திற்கு பிறகு நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளிலே ஒன்று
அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் அவர்கள் விண்வெளி பயணத்திற்கு சென்றது. அல்லாஹுவை சந்திப்பதற்காக விண்வெளியை கடந்து 7 அடுக்கடுக்கான வானங்களை கடந்து அல்லாஹுவை சந்தித்தது. இதனுடைய விவரங்களை ஓரளவு சென்ற அமர்வுகளிலே பார்த்தோம். குர்ஆனுடைய பல வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சம்பவத்தை சுருக்கமாக சொல்லியிருப்பதையும் ஹதீஸுகளிலே இந்த சம்பவங்கள் எந்தெந்த ஹதீஸ் நூல்களிலே விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதையும் சென்ற அமர்வுகளிலே மிக சுருக்கமாக பார்த்தோம். இந்த இஸ்ரா மிஅராஜ் நிகழ்வுகளிலிருந்து, இஸ்ரா என்று சொன்னால் மக்கா முகர்ரமாவிலிருந்து அல் பைத்துல் முகத்தஸ் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா வரை சென்ற பயணம். இஸ்ரா என்றால் மக்கா முகர்ரமாவிலிருந்து மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து அல் மஸ்ஜிதுல் அக்ஸா பாலஸ்தீனத்தில் உள்ள பைத்துல் முகத்தஸில் உள்ள அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பள்ளிவாசல் வரை சென்ற பயணத்தை இஸ்ரா இரவில் சென்ற பயணம் என்று சொல்லப்படும். அதற்கு பிறகு அங்கிருந்து அல்லாஹுவை சந்திப்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற பயணத்திற்கு மிஅராஜ் என்று சொல்லப்படும். முதலாவதாக இந்த இஸ்ரா மிஅராஜ் என்ற நிகழ்வு ஹதீஸ்களை வல்லுநர்களிடத்திலும் அதுபோன்று வரலாற்று ஆய்வாளர்களிடத்திலும் மிக தெளிவான ஆதாரங்களை கொண்டு பதிவு செய்யப்பட்ட உண்மை சம்பவமாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உடலாலும் உயிராலும் இந்த பயணத்திலே சென்று வந்தார்கள். சிலர் எண்ணுவது போன்று உயிரால் மட்டும் கனவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று வந்ததாக எண்ணுவது தவறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக தங்களது உடல் உயிர் உணர்வுடனே இந்த பயணத்தை சென்று வந்தார்கள். அல்லாஹ் காட்டிய அற்புதங்களில் பலவற்றை பார்த்து வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே இதை பார்த்தார்கள் என்றிருந்தால் குரைஷிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கேலி கிண்டல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கனவிலே எத்தனையோ பல விஷயங்கள் சாத்தியமானவை, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாம் தூரமாக கருதக்கூடிய விஷயங்களெல்லாம் கனவிலே சர்வசாதாரணமாக மனிதர்கள் பார்ப்பது வழக்கம். ஆகவே குரைஷிகளுடைய அந்த எதிர்ப்பிலிருந்தே மிக தெளிவாக நாம் தெரிந்து கொள்ளலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்ரா என்பது மிஅராஜ் என்பது அவர்களுடைய உடலாலும் உயிராலும் ஏற்பட்டது. அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, அல்லாஹ் தனது அடிமையை இரவிலே கொண்டு சென்றான். அப்ப அடிமை என்றால் என்ன? அங்க உயிர் மட்டும் இல்லை, உயிரும் உடலும் சேர்ந்தால்தான் அடிமை என்று வரும். இதுவே நமக்கு மிகப்பெரிய தெளிவான ஆதாரங்கள். அடுத்ததாக இஸ்ரா மிஅராஜ் இந்த பயணம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக வழங்கிய ஒரு பெரிய அற்கொடை. தாயிப் பயணத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட மனவேதனைக்கு அத்தாசுடைய இஸ்லாம் ஒரு ஆறுதலாக இருந்தது. அடுத்து மலக்குகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே உதவிக்காக வேண்டி வந்து உதவி செய்யட்டுமா, இந்த மக்களை அழிக்கட்டுமா என்று கேட்டது அடுத்த ஆறுதலாக இருந்தது. அடுத்து எங்கிருந்து சென்ற ஜின்கள் தங்களுடைய அழைப்பை கேட்டு தங்களுடைய குர்ஆன் ஓதுதலை கேட்டு தாங்கள் அழைக்காமலே இஸ்லாமை ஏற்றுக்கொண்டது அடுத்த ஆறுதலாக இருந்தது. இந்த மக்கள் உங்களை மறுத்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கென்றே நான் ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்ற அல்லாஹுடைய ஆறுதலாக இருந்தது. மக்கள் உங்களை மறுப்பதால் மக்கள் உங்களை ஏசுவதால் நான் உங்களை கைவிட்டு விட்டேன் என்று எண்ணாதீர்கள், நான் உங்களை கண்காணிக்காமல் இருக்கிறேன் என்று எண்ணாதீர்கள், நான் உங்களின் மீது இறக்கப்படாமல் இருக்கிறேன் என்று எண்ணாதீர்கள், உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன், உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன், உங்களை சுற்றி நான் சூழ்ந்து கொண்டிருக்கிறேன், உங்கள் மீது இரக்கமுள்ளவனாக இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த மூன்று நிகழ்வுகளை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடத்தி காட்டினான். அதைத் தொடர்ந்து இந்த நான்காவது நிகழ்வு இஸ்ரா மிஅராஜுடைய இரவு இருக்கின்றதே, முன்பு சென்ற மூன்று நிகழ்வுகளை விட அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரிய ஒரு அற்புதமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கமான அல்லாஹ்விடத்தில் அவர்களை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் அமைந்தது. காரணம் என்ன? மக்கள் உங்களை மதிக்கவில்லை என்பதற்காக கவலைப்படாதீர்கள், உங்களை மதிப்பதற்கு நான் இறை தூதர்களை காக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன், வாருங்கள் அவர்களுக்கு நீங்கள் இமாமத்து செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இறந்துவிட்ட எல்லா இறை தூதர்களையும் அல்லாஹு தஆலா உயிர்ப்பித்து அங்கே கொண்டு வந்து அவர்களுடைய உடல் உயிருடனே ஒன்று சேர்க்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே தொழ வைக்கின்றார்கள். எல்லா இறை தூதர்களும் அங்கே நின்று தொழுகின்றார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய எப்படிப்பட்ட ஏற்பாடு பாருங்கள். அல்லாஹு தஆலா தனது நபியை அவர்களுக்கு உண்டான உண்மையான கண்ணியத்தை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்த விரும்பினான். மக்கள் உங்களுடைய மதிப்பை அறியவில்லையா, நான் உங்களுடைய மதிப்பை உங்களுக்கு உணர்த்துகின்றேன். அல்லாஹ் வாருங்கள் நபிமார்களுக்கு இமாமத்து செய்யுங்கள். ஆதம், இப்ராஹிம், நூஹ், மூசா, ஈசா, எத்தனை இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பினானோ மிகச்சிறந்த உயர்ந்த இறை தூதர்களிலிருந்து பொதுவாக எல்லா இறை தூதர்கள் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பு நின்று கொண்டு தொழுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படிப்பட்ட உயர்வு வேண்டும் சொல்லுங்கள். ஒரு சாதாரண மனிதர் உங்களை மதிப்பதை விட மிகப்பெரிய அந்தஸ்தில் உள்ளவர்கள் உங்களை மதிக்கும் பொழுது அதுதான் உண்மையான கண்ணியம். உங்களை அறிந்து புரிந்து அவர்கள் மதிக்கின்றார்கள். அதுபோன்று அல்லாஹு தஆலா இறை தூதர்களுடைய மதிப்பை இறை தூதர்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், என்னுடைய ஆறுதல் உங்களுக்கு எப்போதும் இருக்கும், என்னுடைய உதவி உங்களுக்கு எப்போதும் இருக்கும் என்று தன்னுடைய அன்பை அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹபீபுக்கு அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான். அடுத்ததாக, இன்னும் உங்களை நெருக்கமாக்க நாம் விரும்புகிறோம் என்று அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்து அவர்களை தன்னளவில் அருஷ் வரை அல்லாஹ் அழைத்துக் கொண்டான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்! மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தூர் மலையிலே பேசினார். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தூர் மலையிலே பேசினான் என்று சொன்னால், தனது சப்தத்தை கேட்க வைத்தான் என்று சொன்னால், தனது நபியை தன்னிடத்திலே பேசுவதற்காக வேண்டி தன்னளவிலேயே அல்லாஹ் அழைத்துக் கொண்டான். அல்லாஹு தஆலா எந்த அர்ஷிற்கு மேல் தான் உயர்ந்திருப்பதாக சொல்லுகின்றானோ, அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, ரஹ்மான் அர்ஷுக்கு மேல் உயர்ந்திருக்கிறான் என்று அந்த இடத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்திருப்பது, அல்லாஹ்வுடைய உதவி எப்போதும் அவர்களுக்கு இருக்கும், அவர்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ் மிகைக்க வைப்பான் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மிஅராஜ் பயணம் என்பது இரண்டாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆறுதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மிஅராஜுக்கு அழைக்கும் பொழுது நேரடியாக அல் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து அழைத்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏற்பாடு என்ன? மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைக்கிறான். அங்கே நபிமார்களுடைய அத்தாட்சிகளை அல்லாஹ் காட்டுகின்றான். பிறகு அங்கிருந்து அல்லாஹ் அழைத்து செல்கின்றான். இந்த நிகழ்வு நமக்கு எப்படிப்பட்ட ஒரு படிப்பினையை கொடுக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போது யூதர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தானோ, அவர்களுக்கு உயர்வை கொடுத்தானோ, அவர்களுடைய சந்ததிகளிலே சமூகத்திலே அல்லாஹு தஆலா தூதுத்துவத்தையும் ஆட்சியையும் கொடுத்தான், அவர்கள் அதை மறுத்தார்கள், நன்றி கெட்டத்தனமாக நடந்தார்கள், இறை தூதர்களை படுகொலை செய்தார்கள். இறை தூதர்களை சாதாரண கொலை அல்ல, படுகொலைகள் செய்தார்கள். உயிருடனே புதைத்தார்கள், உயிருடனே வெட்டினார்கள். ரம்பங்களை எடுத்து கொண்டு வந்து அவர்களுடைய நபிமார்களுடைய தலைகளிலே வைத்து அவர்களை இரண்டாக புலந்தெடுத்தார்கள். அல்லாஹு அக்பர். சாதாரணமான கொலை அல்ல. ஒரு சில இரவுகளிலே ஒரே நேரத்திலே 40க்கு மேற்பட்ட நபிமார்களை எல்லாம் ஒரே இரவிலே இந்த யூதர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். அந்த நபிமார்களை கொண்டு ஈமான் கொண்ட மக்களை எல்லாம் ஒரே நேரத்தில், அவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை ஓர் இரவிலேயே கொலை செய்து முடித்திருக்கிறார்கள் இந்த யூத சமுதாயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து இவர்களிடமிருந்து முழுமையாக இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கண்ணியம் பறிக்கப்படும், என்னுடைய பார்வையிலே இவர்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள் என்பதற்குண்டான அத்தாட்சியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல் பைத் அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து சென்று, இதுவும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வரும். எப்படி அல் மஸ்ஜிதுல் ஹராம், அதை தொடர்ந்த பூமிகளும் உங்களுக்கு வாக்களிக்கப்படுகின்றனவோ, அதுபோன்று அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது. எப்படி நபித்துவத்தை யூதர்களிடமிருந்து பிடுங்கி, யூதர்களிடமிருந்து பறித்து, அவர்களை இதிலிருந்து இழக்கச் செய்து நாம் உங்களுக்கு கொடுத்தோமோ, அதுபோன்றே இந்த பூமியினுடைய ஆட்சி அதிகாரங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதையும் நீங்களும் உங்களுடைய சமூகத்தவர்களும் ஆளுவார்கள் என்பதற்கு அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக நற்செய்தியாக அமைந்தது. அடுத்ததாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த ஏற்பாடு நபிமார்கள் எல்லோருக்கும் இடையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆழமான தொடர்பை விளக்கக்கூடியதாக அமைந்தது. இறை தூதர்கள் எல்லோரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போன்று, நாங்கள் எல்லாம் தந்தையிலே ஒன்றுபட்ட சகோதரர்கள், தாயிலே வேறுபட்டிருந்தாலும் எங்களுடைய மார்க்கம் ஒன்றுதான். நாங்கள் கூறிய விளக்கம் ஒன்றுதான், நாங்கள் கூறிய மில்லா ஒன்றுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்றான், வத்தபி மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மில்லாவை நீங்கள் பின்பற்றுங்கள், அவர்களுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள், நெறிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை தூதர்கள் எல்லோரும் ஒரே கொள்கையை கொண்டு அனுப்பப்பட்டவர்கள்தான் என்பதை விளக்கும் விதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து சென்று அவர்களையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி, பின்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் புதுப்பிக்கப்பட்ட அந்த பள்ளியை கண்ணியப்படுத்தும்படி அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முந்தி சென்ற தூதுவர்களுடைய தூதுத்துவத்தை நிராகரிப்பதாக இருந்திருந்தால் அங்கே பைத்துல் முகத்திற்கு அழைத்து சென்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது முடிந்து விட்டது, இனிமே நீங்கள் இதை மட்டுமே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்திருக்கலாம். அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களிலும் நமக்கு அறிவுரை சொல்லும் பொழுது கூலு ஆமன்னா பில்லா வமா உன்சில அலைனா வமா உன்சில அலா இப்ராஹிம் வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக் வ யாகூப் வல் அஸ்பாத் வமா ஊதிய மூசா வ ஈசா வன்னபியூன மின் ரப்பிஹிம் லா நுஃபர்ரிகு பைன அஹத் மின்ஹும், நம்பிக்கையாளர்களே நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு இறக்கப்பட்டதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், இப்ராஹிமுக்கு இறக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டோம், இஸ்மாயிலுக்கு இறக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டோம், இஸ்ஹாக்குக்கு இறக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டோம், அவர்களுடைய வம்சாவளி இறை தூதர்களுக்கு இறக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டோம், மூசாவிற்கு கொடுக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டோம், ஈசாவிற்கு கொடுக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டோம். இது அல்லாமல் இறை தூதர்கள் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா என்னென்ன கொடுத்தானோ அவை அனைத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். எந்த இறை தூதர்களுக்கும் இடையிலே நாங்கள் பிரிவினை காட்ட மாட்டோம். யூதர்கள் நபி மூசாவை கண்ணியப்படுத்துவதை விட நாம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துகின்றோம். கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துவதை விட அவர்களுடைய உரிய கண்ணியத்திற்கு ஏற்ப நாம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துகின்றோம். எந்த ஒரு இறை தூதரையும் நாம் நிராகரிப்பதில்லை. எல்லா இறை தூதர்களையும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தங்களுடைய தூதுத்துவத்தை எடுத்து வைத்தார்கள் என்று நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த இறை தூதர்களுடைய மார்க்கங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை அல்லாஹு தஆலா வலியுறுத்துவதற்காக, அதை அல்லாஹு தஆலா விவரமாக எடுத்துச் சொல்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்துல் முகத்தஸ் அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து செல்கின்றான். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு மேலும் ஒரு பெரிய பாடத்தை இந்த இடத்திலே கொடுக்க விரும்புகின்றான். என்ன? அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது முஸ்லிம்களுடைய, யார் உண்மையிலேயே இறை தூதர்களை அவர்களுடைய வழிமுறையிலே பின்பற்றுகின்றார்களோ, கடைசி இறை தூதர்களை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுடைய உரிமை என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஷாராவாக இந்த இடத்திலே சொல்லுகின்றான். யார் இறை தூதர்களுடைய மார்க்கத்தை மாற்றிக்கொண்டார்களோ யூதர்கள், யார் இறை தூதர்களுடைய கோட்பாடுகளை மாற்றிக்கொண்டார்களோ கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கு இந்த அல் மஸ்ஜிதுல் அக்ஸா சொந்தமானதல்ல, அவர்கள் இதை நிர்வாகிப்பதற்கு தகுதியானவர்கள் அல்ல. எப்படி காபாவை குறைஷிகள் நிர்வாகித்துக் கொண்டிருந்தார்கள், அல்லாஹ் கூறினான், குறைஷிகள் பெருமைப்பட்டுக் கொண்டார்கள், நாங்கள் காபாவை நிர்வகிக்கிறோம், நாங்கள் காபாவை நிர்வகிக்கக்கூடிய மக்கள் என்பதாக பெருமைப்பட்டுக் கொண்டார்கள். அல்லாஹ் கூறினான், உங்களுக்கு காபாவை நிர்வகிக்கக்கூடிய தகுதியே கிடையாது என்பதா, காரணம் நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறீர்கள். அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வகிப்பதற்கு அனுமதி கிடையாது, அவர்களுக்கு அந்த தகுதி கிடையாது, அவர்கள் அசுத்தமானவர்கள். இன்னமல் முஷ்ரிகூன நஜஸ், அல்லாஹ்விற்கு இணை வைத்தவர்கள் உள்ளத்தால் அசுத்தத்தை சுமந்தவர்கள். எனவே இந்த பைத்துல் ஹராமிற்கு வருவதற்கு இவர்களுக்கு தகுதியே கிடையாது. ஃபலா யக்ரபுல் மஸ்ஜிதல் ஹராம் பஅதா ஆமிஹிம் ஹாதா. எப்படி அல்லாஹு தஆலா காபாவை முஸ்லிம்களுடைய கையிலே அல்லாஹ் கொடுக்க விரும்பினானோ, முஷ்ரிக்குகளை அந்த இடத்தை விட்டு அல்லாஹ் சுத்தப்படுத்த விரும்பினானோ, அதுபோன்று நபிமார்களுடைய மார்க்கத்தை பேராக கூறிக்கொண்டு அந்த மார்க்கத்தை திரித்து புரட்டி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்திடமிருந்து, யார் அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை மீறி, அல்லாஹ்விற்கு கொடுத்த வாக்குறுதிகளை மீறி சபிக்கப்பட்டார்களோ, அவர்களுடைய கரத்திலிருந்து முஸ்லிம்கள் இந்த காபாவை, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டெடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தின் மூலமாக இஷாராவாக கூறி அப்படிதான் எப்பொழுது முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா மிகைப்பை கொடுத்தானோ, உயர்வை கொடுத்தானோ, கண்ணியத்தை கொடுத்தானோ, முஸ்லிம்கள் அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டெடுத்தார்கள். அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு ஏற்பாடு என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியிலே மிகப்பெரிய இரண்டு அத்தாட்சிகளை ஏற்படுத்தி இருக்கின்றார். ஒன்று காபா, இரண்டாவது அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. காபாவுடைய அத்தாட்சி எப்படி முஸ்லிம்களுடைய எப்போது முஸ்லிம்களுக்கு அது மீண்டும் சொந்தமாக்கப்பட்டதோ, குறைஷிகள் இணை வைப்பவர்கள் கையில் இருந்து அல் மஸ்ஜிதுல் அக்ஸா எப்பொழுது முஸ்லிம்களுக்கு சொந்தமாக்கப்பட்டதோ அல்ஹம்துலில்லாஹ், அதற்கு பிறகிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு இணை வைப்பாளருக்கும் அதன் மீது ஆதிக்கத்தை ஏற்படுத்தவில்லை. உலகத்தை எல்லாம் மாற்றார்கள் ஆட்சி செய்த போது கூட அதை நெருங்குவதற்கு கூட அவர்களுக்கு மனம் நாடவில்லை. அந்த எந்த விதத்திலும் அவர்களுக்கு துணிச்சலும் தைரியமும் பிறக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட கண்ணியத்தை உயர்வை, அந்த காபாவின் மீது பயத்தை மக்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் ஏற்படுத்தி இருந்தான். இந்த காபாவுடைய பாதுகாப்பு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நேரடியாக செய்யப்பட்ட ஒன்று. இஸ்லாம் வருவதற்கு முன்பதாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காபாவை பாதுகாத்தார். எப்போது அப்ரஹா அழிக்க வேண்டும் என்று வந்தானோ அல்லாஹ் தஆலா பறவைகளின் படைகளை கொண்டு அப்ரஹாவையும் அவனுடைய யானை படைகளையும் அழித்தார். இதுபோன்றே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகம் அழியும் நாள் வரை காபாவை பாதுகாப்பதை தன்னுடைய நேரடி பொறுப்பாக வைத்திருக்கிறான். அதே சமயத்திலே அல் மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களுக்கு சொந்தமான பள்ளிவாசலாக, முஸ்லிம்களுக்கு சொந்தமான பூமியாக இருக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய ஏற்பாட்டை நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக எப்படி அமைத்திருக்கிறான் என்றால், எப்போது முஸ்லிம்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திலே உண்மையாக இருப்பார்களோ, அல்லாஹுடைய தீனுக்காக தியாகங்களை செய்யக்கூடிய நல்லோர்களாக இருப்பார்களோ, அல்லாஹுடைய மார்க்கத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையின்படி பின்பற்றி ஒற்றுமையாக இருப்பார்களோ, அந்த நேரத்திலே அல் மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களுடைய கையிலே இருக்கும். அல் மஸ்ஜிதுல் அக்ஸா எப்போது எதிரிகளுடைய கைக்கு செல்லுகிறதோ அது மிகப்பெரிய ஒரு அடையாளம். முஸ்லிம்களுடைய அமல்கள் சீரழிந்திருக்கின்றன. முஸ்லிம்கள் வெறும் போரை கொண்டு மட்டும், ஆயுதங்களை கொண்டு மட்டும், தங்களுடைய படை பலங்களை கொண்டு மட்டும் அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டெடுக்க முடியாது. எதுவரை அத்துடனே தங்களுடைய அமல்களையும் சீர்படுத்திக் கொள்கின்றார்களோ, தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹுடைய நெறிமுறைக்கு ஏற்ப மாற்றிக் கொள்கின்றார்களோ, அதுவரை ஒரு காலம் எதிரிகளுடைய கையிலிருந்து அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டெடுக்க முடியாது. இதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்று வரை உள்ள வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு மிகப்பெரிய அத்தாட்சியாக இருக்கின்றன. இந்த அல் மஸ்ஜிதுல் அக்ஸா மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. எப்போதுமே முஸ்லிம்களுடைய கையில் இருந்தது கிடையாது. எப்போது முஸ்லிம்களுடைய அமல்கள் மோசமடைகின்றனவோ, முஸ்லிம்கள் உலக ஆசைகளின் பக்கம் திரும்புகின்றார்களோ, பெண்களின் மீது மோகம் கொண்டு தவறான வழிகளிலே செல்கின்றார்களோ, செல்வத்தின் மீது ஆசை கொண்டு தவறான வழியிலே செல்கின்றார்களோ, மார்க்கத்தை புறக்கணிக்கின்றார்களோ, இது மாற்றார்களுடைய கைக்கு சென்றுவிடும். எப்போது முஸ்லிம்கள் மீண்டும் விழிக்கின்றார்களோ, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கின்றார்களோ, தீனின் பக்கம் திரும்பி வருகின்றார்களோ, மறுமையை குறிக்கோளாக வைத்து செயல்படுகின்றார்களோ, அல்லாஹ் மீண்டும் முஸ்லிம்களுடைய கையிலே மீட்டுக் கொடுப்பான். இப்படித்தான் வரலாறு நமக்கு சாட்சியாக ஆதாரமாக இருக்கின்றது. இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டெடுப்பது என்பது ஒரு முஸ்லீம் ஒவ்வொரு முஸ்லீமுடைய நோக்கமாக, ஒவ்வொரு முஸ்லீமுடைய நாட்டமாக இருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு வழிமுறைகளை கொண்டார்களோ, கை கொண்டார்களோ, அந்த வழிமுறையை கொண்டு முயற்சி செய்ய வேண்டும். خير ان شاء الله نعليك بارقوم سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك وصلى الله على نبينا محمد وعلى اله وصحبه اجمعين السلام عليكم ورحمه الله وبركاته